இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-3-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
Thank you.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தில் தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கப் போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு சத்தியத்திற்காக நிற்க வேண்டும், ஸ்டாண்டிங் ஃபார் த ட்ரூத். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் வரும் பொழுது நாம் தோற்று போய் விடுகின்றோம், சோர்ந்து போய் விடுகின்றோம். ஆனால் இந்த கடைசி நாட்களிலே நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் நாம் சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக இருக்கிறார், அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆகையால் நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டியது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஏன் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும்? இந்த கடைசி நாட்களிலே சத்தியம் இல்லாத காலகட்டம் வரும் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். வேதாகமம் அநேக வார்த்தைகளை கொண்டு சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த கடைசி நாட்களிலே அநேக உபத்திரவங்கள் வரும், துன்பங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆகையால் நாம் சத்தியத்திற்காக நிற்கக்கூடிய காரியங்கள் மிக மிக அரிதான ஒன்றாக இருக்கும். ஆகையால் நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும். நான் வாசிக்கின்றேன் 1 கொரிந்தியர் 16:13. வேதம் இவ்வனமாக சொல்கின்றது, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் விழித்திருக்க வேண்டும். ஏன் விழித்திருக்க வேண்டும்? ஏனென்றால் சாத்தான் அநேக கள்ள உபதேசங்களை கள்ள போதகர் வாயிலாக, பிரசங்கியார் வாயிலாக, ஜனங்கள் வாயிலாக இந்த உலகத்திலே அவன் தூவி கொண்டு வருகிறான். இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது எங்கு பார்த்தாலும் ஏமாற்றம் இருக்கின்றது, பொய்யான உபதேசங்கள் இருக்கிறது, வேதத்திற்கு முரண்பாடான காரியங்கள் இங்கே நிறைந்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் வேதம் சொல்லக்கூடிய முதல் காரியம், நீங்கள் விழித்திருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை இரவிலே தூங்கி கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் திருடன் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய காரியங்களை அவன் திருடி கொண்டு போவான். ஆனால் நீங்கள் விழித்திருக்கும் பொழுது திருடன் வருவதை நீங்கள் கண்டு கொள்வீர்கள், திருடனை நீங்கள் துரத்தி விடுவீர்கள், அல்லது நீங்கள் காவலாளர்களுக்கு அழைத்து அவர்களை காவலில் போட துணிவீர்கள். ஆனால் நீங்கள் தூங்கி கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களால் எதையுமே செய்ய முடியாது, உங்கள் பொருட்களையும் உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியாது, ஏன் உங்கள் உயிரை கூட உங்களால் காப்பாற்றி கொள்ள முடியாது. ஆகையால் தான் வேதம் சொல்கின்றது, நீங்கள் விழித்திருக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாம் தூங்கி கொண்டு இருக்கிறோம். சத்தியத்தை அறிந்தும் தூங்கி கொண்டு இருக்கிறோம், சத்தியத்தை அறியாமல் தூங்கி கொண்டு இருக்கின்றோம். சத்தியம் எனக்கு தெரியும், அதன்படி நடக்காமல் தூங்கி கொண்டு இருக்கிறோம். நீங்கள் எந்த ஒரு வகையில் இருக்கிறீர்கள் என்பதை நீங்களே சோதித்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். ஒரு முறை தன் அப்பா தன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம், நீங்கள் பாவம் செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆகையால் அந்த மகனும் நன்றாக அப்பா சொன்னதெல்லாம் கீழ்ப்படிந்து வருகிறான். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் திருடக்கூடிய அந்த ஒரு பழக்கம் அவனுக்குள் வந்துவிட்டது. அவன் என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் அவ்வப்போது ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்கக்கூடியவனாகவே இருப்பான் என்று நாம் இங்கே பார்க்கின்றோம் இந்த கதையில். அப்பா அந்த மகனை அவர் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது விடுதியிலே படிக்கும்படியாக அங்கே அனுப்பிவிடுகின்றார். விடுதியிலே இவன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது திருட ஆரம்பிக்கின்றான். மற்றவர்களுடைய பொருள்களை திருடுவது, மற்றவர்களுடைய காரியங்களை திருடுவது என்ற காரியங்களை அவன் ஆரம்பித்து விடுகின்றான். அங்கே திருச்சபையிலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், போதகர்கள் சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். நாம் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது என்று. நாம் ஒருவேளை ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தால் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். ஒரு நாள் என்ன ஆயிற்று என்று பார்க்கும் பொழுது, இந்த பையன் என்ன செய்கிறான் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரிடம் ஜெபம் செய்கிறான். ஆண்டவரே, நான் திருடி விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜெபிக்கிறான். அதுக்கடுத்து மீண்டும் ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றான். என்ன ஜெபம் என்று கேட்கும் பொழுது, ஆண்டவரே, என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவன், அவனிடத்தில் இந்த பொருள் இருக்கிறது, நான் இதை இன்று இரவு திருடப் போகின்றேன், ஆகையால் இப்பொழுதே என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஜெபிக்கிறான். ஒருவேளை இந்த ஜெபத்தை நாம் கேட்கும் பொழுது சில நேரங்களில் சிரிப்பு வரலாம், அல்லது தெரியாமல் இவன் ஒருவேளை ஜெபிக்கலாம் என்று நினைக்கலாம். ஆனால் இவன் சத்தியத்தின்படி நடக்காதவனாக காணப்பட்டான். இன்று அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவரே, நான் இந்த தவறை செய்யப் போகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள். ஆண்டவரே, நான் இதை செய்யப்போகிறேன், என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவரிடம் நாம் ஒவ்வொரு முறையும் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்டு நாம் சத்தியத்தில் நடக்க வேண்டிய நாம் அசுத்தமான காரியங்களில் நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கின்றோம். ஆகையால் தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் சத்தியத்தில் நடக்க வேண்டும், சத்தியத்தை பின்பற்ற வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நாம் சத்தியத்தின்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 5:1 ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துட்குட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயதின நிலைமையிலே நிலை கொண்டு இருங்கள். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் பாவம் செய்து விட்டீர்கள், ஆண்டவரை விட்டு தூரம் சென்று விட்டீர்கள், இப்பொழுது நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறீர்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே நமக்காக மரித்து இரத்தம் சிந்தி 3 உயிர்த்தெழுந்து அந்த பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை நமக்கு வைத்திருக்கிறார். ஆகையால் நீங்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நீங்கள் இனியும் அடிமைத்தனத்திற்கு உட்படாமல், அதாவது நீங்கள் பாவத்திற்கு அடிமையாய் இல்லாமல் சத்தியத்தில் நீங்கள் நிலை கொண்டிருங்கள், அதாவது கற்பனையில் நிலைத்திருங்கள், ஆண்டவருடைய உபதேசங்களில் நிலைத்திருங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு எது பாதுகாப்பு என்றால் வேதவசனமே பாதுகாப்பு. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் செய்வான், உம்முடைய வசனத்தின்படி நடப்பதனாலே தானே என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் பாதுகாப்பு ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வசனத்தின்படி நடப்பது. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று வேதம் சொல்கின்றது என்றால், கற்பனை சொல்கின்றது என்றால், அது நம்மை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பெண்ணை நீ பார்க்கும் பொழுது இச்சையோடு பார்க்கக்கூடாது, இச்சையான எண்ணங்களோடு பார்க்கக்கூடாது என்று வேதம் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது. நீ களவு செய்யக்கூடாது என்று கற்பனை சொல்லும் பொழுது மற்றவர்களுடைய பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு இச்சை தூண்டலாம், அல்லது அந்த பொருளை நாம் அபகரிக்க வேண்டும் என்று நினைக்கலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அறிவுரை, நீ திருடக்கூடாது. அப்படி என்றால் இதெல்லாம் சத்தியம், இந்த சத்தியத்தின்படி நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு வலியுறுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த கடைசி நாட்களில் சத்தியம் இல்லாதவர்களாக அநேகர்கள் காணப்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இன்று நீங்களும் நானும் சுத்திகரிக்கப்பட வேண்டும், அல்லது சுத்திகரிக்க முடியும் என்றால் அது ஆண்டவருடைய வார்த்தை. ஏனென்றால் அவர் சொல்லிய வார்த்தைகள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவ பிள்ளைகள் எழுதிய வார்த்தைகள். ஆகையால் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரால் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள். அந்த சத்திய வார்த்தைகளை நாம் கேட்பதாக மாத்திரமல்ல, அதன்படி நடக்கவும் வேண்டும். அவ்வாறு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடியவராக, கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராக, கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் இருக்குங்க, கஷ்டங்கள் இருக்குங்க. ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் உபத்திரவத்தையும் பார்த்து நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் சீர்குலைக்கக்கூடாது. இன்றைக்கி அநேகர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்குறப்ப, அவங்க வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரப்போ, ஒரு துன்பம் வரப்போ அவங்க சத்தியத்தை விட்டு விலகி போய் விடுறாங்க. ஆண்டவரை விட்டு விலகக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறாங்க என்று பார்க்குறோம். இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்றது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது. 1 கொரிந்தியர் 15:58 ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகின்ற பிரயாசம் விருதாவா இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக. இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியம், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்க, பிரயாசப்படுறீங்க, அது உங்கள் வாழ்க்கையில் அது வீணாக போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் சத்தியத்தில் நிலைத்து நிற்கணும். சத்தியத்துக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும். சத்தியமே உங்களுடைய உயிர் மூச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கின்றோம். எபேசியர் 6:13-15 நம்ம பார்க்குறப்ப நம்ம பார்க்குறோம், சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய யுத்தம் இந்த உலகத்தோடும் இந்த உலகத்துள்ள மனிதர்களோடு அல்ல, சாத்தானோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு யுத்தம் இருக்குது. அப்போ சாத்தானை நாம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்றால் சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும், வேதம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், உண்மை நம்ம வாழ்க்கையில் இருக்கணும், பரிசுத்தம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். இதெல்லாம் இருக்கிறப்ப மாத்திரமே நம்மால் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியும் என்று நமக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். 1 கொரிந்தியர் 10:13 நாம் வாசிக்கிறப்ப இந்த கடைசி நாட்களில் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த 10 நம்ம பார்க்குறப்ப 13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தக்கதாக சோதனைக்கு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இங்கே பார்க்கும் பொழுது வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் உங்களால் மேற்கொள்ளக்கூடிய சோதனைகளாகத்தான் இருக்கும், உங்களால் மேற்கொள்ளக்கூடிய கஷ்டங்களாகத்தான் இருக்கும். ஆனால் இன்று அநேகர்கள் அந்த கஷ்டத்துக்காகவும் போராட்டங்களுக்காகவும் சோதனைக்காகவும் தேவனை விட்டு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாக சொல்கின்றது, மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. ஆகையால் உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனை தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கக்கூடிய போராட்டம் இன்னொருடைய வாழ்க்கையில் வந்த போராட்டம் தான். அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் தனி நபர் கிடையாது, உங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குதுங்க. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நோய் நொடி இருக்குது, எல்லாருடைய வாழ்க்கையிலும் பணம் பற்றாக்குறை இருக்குதுங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு குறை இருந்துட்டு தான் இருக்குது. வேதம் சொல்லுது நீங்கள் தனி ஆள் கிடையாதுங்க, இந்த உலகத்தில் நிறைய பேருக்கு கஷ்டம் இருக்குது, சோதனை இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. ஆனால் வேதம் சொல்லுது தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறாரு. ஏன் உண்மையுள்ளவர் இருக்கிறாருன்னு சொன்னால் அதை தாங்கக்கூடிய பலனை உங்களுக்கு அவர் கொடுப்பாராம். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதுக்கு தப்பித்து கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆண்டவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எப்படின்னா அந்த போராட்டத்தை நீங்கள் மேற்கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, சத்தியத்துக்காக நான் நிற்கணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறாரா, அவர் உங்களுக்கு உதவி செய்வார், அவர் உங்களை நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு, உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தை கொடுப்பார், உங்களுக்கு பலத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுத்து அந்த போராட்டத்திலிருந்து எப்படி வெளியே வருது, அந்த கஷ்டத்திலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்தக்கூடியவராக இருப்பார் என்று இங்கே வேதம் சொல்லக்கூடியது என்ன பண்ண நம்ம பார்க்கின்றோம். பவுலுடைய வாழ்க்கையில் பார்க்குறப்ப பவுல் வந்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தாலும் அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு குறை இருந்ததை என்ன பண்ணுறோம் நம்ம பார்க்கின்றோம். அப்போ அந்த குறை நீங்கும்படி அவர் தேவனிடத்தில் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் முறையிடக்கூடியவராக காணப்பட்டார் என்று பார்க்கின்றோம். அவ்வாறு அவர் முறையிடும் பொழுது ஆண்டவர் அவர் கூட பேசுகிறாருங்க. அவர் என்ன பேசுகிறார் நீங்கள் கேட்டிங்களா, உண்மையிலே அது ஆச்சரியமாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். 2 கொரிந்தியர் 12:9 அவர் சொல்கிறாரு, அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கே பார்க்கும் பொழுது அங்கே பவுல் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னா, ஆண்டவரே என் உடலில் இந்த ஒரு பலவீனம் இருக்குது, இதை என்னால் மேற்கொள்ள முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்றார். பவுலை கொஞ்சம் யோசித்து பாருங்க, அற்புதத்தை அதிசயத்தை செய்தவர், மரித்தவர்களை நடக்க செய்தவர். அப்போ அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு குறை இருக்குதான், அவருடைய வாழ்க்கையில் கூட ஒரு பிரச்சனை இருந்திருக்குங்க, சரீரத்தில் பிரச்சனை இருந்திருக்கு. அப்போ அந்த சரீரத்தில் இருந்த பிரச்சனை நீங்கும்படி அவர் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஜெபிக்கிறார், ஆண்டவரே இந்த பிரச்சனை என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறார். என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம் நம்ம பார்க்குறோம், 4 வசனத்தில், அவன் சரீரத்தில் இருந்துதானே சரீரத்திற்கு புறம்பாக இருந்தானே அதை அறியேன், தேவன் அறிவார், இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களை அன்றி வேறொன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். அவர் சொல்கிறாரு, என்னுடைய பலவீனங்களை என்ன பண்ணுறேன் நம்ம மேன்மை பாராட்டுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கடுத்து தொடர்ந்து வாசிக்கிறப்ப, சத்தியமானதை நான் பேசுகிறேன், நான் மேன்மை பாராட்ட மனதாக இருந்தாலும் நான் புத்தி என நல்ல, ஆனாலும் ஒருவனும் என்னிடத்தில் காண்கிறதற்கு என்னாலே கேட்கிறதற்கும் மேலான என்னை எண்ணாதபடிக்கு அப்படி செய்திருப்பேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளைக்குரிய மேன்மை நியமித்தும் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாயிருக்கிறது, அதை என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன், அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். இங்கே பார்க்குறப்ப பவுல் ஜெபிக்கிறார், எப்படி ஜெபிக்கிறார்னா, ஆண்டவரே என் சரீரத்தில் ஒரு முள் இருக்குது, இது சாத்தானுடைய முள் தான் எனக்கு நல்லா தெரியுது, ஆண்டவரே இதை என்னை விட்டு எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய பலன் உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். நல்ல ஒரு வார்த்தைங்க. இன்னைக்கு இந்த உலகம் என்ன கேட்கும்னு சொன்னால், உன் வாழ்க்கையில் தாழ்ந்து இருக்குதா, நீ பலசாலியாக இருக்கிறியா, அப்படி இருந்தால் தான் நான் உன்னை என்ன பண்ணுவேன், என்னுடைய வேலைக்கு என்னுடைய நிர்வாகத்துக்கு உன்னை தேர்வு செய்வேன்னு. ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு, நீ பலவீனனாக இருக்கிறியா, உன்னால் ஒன்றுமே முடியாதுன்னு நினைக்கிறியா, உன்னால் சத்தியத்தில் நிற்க முடியாதுன்னு நினைக்கிறியா, நீ தான் எனக்கு வேணும், உன்னை கொண்டு தான் நான் பெரிய பெரிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டர் சொல்கிறத பார்க்கணும். பாருங்கள், இந்த வசனம் சொல்கிறது, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம எல்லாருமே பலவீனமான பாண்டங்கள் தான், ஆனால் ஆண்டவர் நம்ம எதுக்கு அழைச்சிருக்காருனா, ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். நம்ம நிற்கிறப்ப நம்ம வாழ்க்கையில் அநேக போராட்டங்கள் வரும். பவுலுக்கு வந்தது போல் ஒரு சாத்தனுடைய தூதன் அல்லது சாத்தனுடைய முள் எப்படினாலும் நம்ம சொல்லலாம், அந்த சரீரத்தில் இருந்த பிரச்சனையை கூட அங்கே பவுல் மேற்கொண்டு ஆண்டவருக்காக நிற்கிறார், சத்தியத்துக்காக நிற்கிறார். இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கூட சரீரத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், வாழ்க்கையில் பலவீனங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் பலவீனங்கள் இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடங்களில் பலவீனங்கள் இருக்கலாம், அடுத்து என்ன செய்ய போகிறேன் என்ற தெரியாத ஒரு வாழ்க்கை கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கவலைப்படாதீங்க, ஆண்டவர்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, என் மகனே, என் மகளே, நீ எனக்காக நிற்கும் பொழுது, என்னுடைய வார்த்தைக்காக நிற்கும் பொழுது, என்னுடைய வார்த்தையை கேட்டு அதில் நிலைத்து நிற்கும் பொழுது, நான் உன்னை பாதுகாக்கிற தேவனாக இருந்து உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராதபடி நான் உன்னை பாதுகாக்க நான் அவர் சொல்வேன். யோபு நின்றா இருந்து அந்த வாழ்க்கை எல்லாமே இழந்துட்டு பிறகு கூட அவர் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை உறுதியாக அது நின்றார். கடைசி நாட்களில் ஆண்டவர் என்னை எழுப்புவாருன்றாருங்க. ஆண்டவர் நிச்சயமாய் யோபுடைய வாழ்க்கையில் அவர் இழந்த எல்லாத்தையும் ரட்டத்தனியாக கொடுத்தார் என்று அங்கே வேதம் சொல்லப்பட்டதை பார்க்கணும். இங்கே நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் சத்தியத்துக்காக நிற்க வேண்டும். அதற்காகவே ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்களை மூடி சொன்ன செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லதொரு தெய்வ செய்தியை கேட்க எங்களுக்கு நீங்கள் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் நம்மை சத்தியத்துக்காக நிற்கவும் உண்மையாய் நிற்கவும் எங்களுக்கு உதவி செய்யப்பட்டார். குழந்த பலப்படுத்துங்க, நாங்கள் கவலை போல நிற்கிறது செய்வோம். இயேசுவி நாமத்தினால் கேட்டு நாங்கள் தொடர்பு ஆமாம். கிறிஸ்துக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம்.
நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvent.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.
நீங்கள்